ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், பதம் 3. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் மமாயோனி மகத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவத் சர்வபூதானாம் ததோபவதி பாரதம். மமாயோனி மகத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவா சர்வபூதானாம் ததோபவதி பாரதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். பரதனின் மைந்தனே பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். ஓம் ஜானாதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 14, பதம் 3 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் பிரம்மன் எனப்படுவது இந்த மொத்த ஜட உலகத்தையும் ஒப்பிடுகின்றார் பகவான், குறிப்பிடுகின்றார். இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது 7-14 உலகத்தை கொண்டது. கீழே 7 உலகங்கள் இருக்கின்றன, மேலே 7 உலகங்கள் இருக்கின்றன. கீழே இருக்கின்ற உலகத்துக்கு பெயர் அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, ரசாத்தல, மகாத்தல, பாத்தால அப்படின்னு 7 உலகங்கள் கீழே இருக்கின்றன. நம்ம இருக்கிறது பூவர் லோகா, பூர்லோகா, பூர் பூவர்லோகா, ஸ்வர்கலோகா, மகலோகா, மகர்லோகா, ஜனலோகா, தபலோகா, பிரம்மலோகா, இது போன்ற 7 உலகங்கள் மேலே இருக்கின்றன. இந்த கீழே 7 உலகங்கள், மேலே இருக்கின்ற 7 உலகங்கள், 14 உலகத்தையும் சேர்ந்து ஒரு பந்து, ஒரு பூகோளம் போல இருக்கின்றன. அப்படிப்பட்ட பந்துவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கருவறை, இது பிரம்மன் எனப்படுகிறது, இந்த பிரம்மன் ஒரு கருவறையை போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி தாயினோட கர்ப்பத்திலிருந்து பலவிதமான குழந்தைகளை பெற்றெடுப்பதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பிரம்மன் என்பது ஒரு கருவறை, அதில் பலவிதமான ஜீவராசிகளை நான் பிறக்க செய்கின்றேன் அப்படின்னு இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பூலோகம், இந்த பந்து அப்படிங்கிறது இந்த 14 உலகங்கள் இருக்கிறது. அந்த 14 உலகங்களிலே 24 வகையான மூலக்கூறுகள் இருக்கின்றன. 24 வகையான மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூமீர போனல வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்காராயுத்தி அம்மே பின்னா பிரகிருதி அஸ்ததாம். பகவான் குறிப்பிடுகின்றார், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது வந்து 5. அதுக்கப்புறம் வந்து 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இயந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, நாக்கு, அதுக்கப்புறம் கை, கால், மலம், ஜலம், இது வந்து கர்மேந்திரியங்கள். முன்னாடி சொன்ன 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கப்புறம் இப்போ சொன்னது வந்து கர்மேந்திரியங்கள் 5, 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னா ஞானத்தை சம்பாதிப்பதற்கான இருக்கக்கூடிய இந்திரியம் 5. என்னென்ன அப்படின்னா கண்ணு, அதுக்கப்புறம் காது, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் வந்து தோல். இது வந்து ஞானேந்திரியம் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கர்மேந்திரிய, இந்த ஞானேந்திரியத்தோட நோக்கம் என்ன, கண்ணினுடைய நோக்கம் என்ன, உருவங்களை பார்க்கின்றோம், அது 1. காதிலிருந்து சப்தத்தை கேட்கின்றோம், 2. மூக்கிலிருந்து நம்ம நறுமணத்தை முகர்கின்றோம், 3. அதுக்கப்புறம் நாக்கிலிருந்து சுவையை உணர்கின்றோம், 4. தொடு உணர்ச்சியிலிருந்து நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த வெயில், மழை, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, வெயில் வந்து கடுமையாக இருக்கா, எப்படி இருக்குது, அதை தெரிந்து கொள்கின்றோம். இது வந்து இது போல் வந்து 5, 20 ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் வந்து மனம், புத்தி, அகங்காரம், 3, 23. அதுக்கப்புறம் வந்து அவ்யக்தம், அவ்யக்தம் அப்படின்னா தோன்றாத நிலை. இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை உள்ளடக்கியது அவ்வியக்தம் தோன்றாத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய 24 வகையான மூலக்கூறுகள், 14 உலகங்கள். இந்த 14 உலகங்களே ஒரு பிரம்மன் என்று அழைக்கின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு தந்தை விதையை விதைப்பதை போல பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், நானே பிறக்க செய்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். என்னாலே இந்த மொத்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் என்னால் படைக்கப்பட்டது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி நம்மகிட்ட ஒரு விதை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மண்ணில் போடுறோம். மண்ணில் போடும் பொழுது மண்ணில் வந்து விதைய போடுறோம், அதுக்கப்புறம் தான் வந்து செடி முளைக்க ஆரம்பிக்கிறது. விதை போடல அப்படின்னா முளைக்கவே முளைக்காது. அதுபோல இந்த பிரம்மனில் பகவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்களை பிறக்க செய்கின்றார். எப்பொழுதுமே ஜீவாத்மாக்கள் ஜட இது இரண்டுமே வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து தான் இருக்கும் இந்த பௌதிக உலகத்தில். ஆன்மீக உலகத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள், நமக்கு இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாமே ஆன்மீகமயமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஆத்மாவும் இந்த ஜட இயற்கையும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தே இருக்கின்றன. எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா தாயை வந்து நம்மளுடைய மண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறது, தந்தையை வந்து விதை விதைப்பவர் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை விதை விதைக்கும் பொழுது தாயினுடைய கர்ப்பம் இது வந்து மண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறது. மண்ணிலிருந்து அழகாக செடி முளைப்பதை போல தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது. அதுபோலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இங்கே குறிப்பிடுகின்றார், இந்த பிரம்மனில் பலவிதமான ஜீவராசிகள் இருக்கின்றன, அந்த பலவிதமான ஜீவராசிகளும் தோன்றுகின்றன, என்னால் பிறக்க செய்யப்பட்டது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். சில பிரபுபாத ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். என்ன உதாரணம் அப்படின்னா, தேல் பார்த்தீங்க அப்படின்னா தேலோட முட்டையை கொண்டு எங்கே வைக்குமா அப்படின்னா அரிசி இருக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சிருமா அந்த தேலோட முட்டையை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், படிப்படியாக அந்த முட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சு பறித்து அந்த தேல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குட்டி தேலாக உருவாகுமா. ஆனால் பார்க்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குட்டி வந்து எங்கேருந்து உருவானது அப்படின்னா அரிசியிலேருந்து உருவானது அப்படின்னு நம்ம நின்று பார்க்கும்பொழுது அப்படி தெரிகிறது. ஆனால் அந்த அரிசிக்குள்ளே முட்டையை வச்சது யார் அப்படின்னா தேல் வந்து முட்டையை வச்சிருக்கிறது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தேல் கிடையாது, ஆனால் தேலோட முட்டை இருக்குது, அது அரிசியிலேருந்து தோன்றுவதை போல் தெரிகிறது. ஆனால் வந்து எங்கே எப்படி அந்த வந்து நம்ம சாதாரண பார்க்குறதுக்கு அந்த தேலோட முட்டை எதுலேருந்து வந்து தேல் எதுலேருந்து வருது குஞ்சு பொறிச்சுது அப்படின்னா அரிசியிலேருந்து அப்படின்னு நம்ம தோன்றுவோம் நினைப்போம். ஆனால் அது வந்து உண்மையில் வந்து அரிசியிலேருந்து தேல் வர்றது கிடையவே கிடையாது. அதுபோல் சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்துமே நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா அதுவாக தோன்றுகின்றது, இந்த ஜட இயற்கையின் காரணமாக தோன்றுகின்றது அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் வந்து இதெல்லாமே வந்து எப்படி வந்து தேல் வேற ஒரு இடத்தில் இருக்கின்றன, அரிசியிலிருந்து முட்டை இருந்து குழந்தை பெறுவதை போல பகவானும் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா இந்த பிரம்மனில் பல வகையான ஜீவராசிகளை உற்பத்தி செய்கின்றார். எப்படி உற்பத்தி செய்கின்றார் அப்படின்னா அவரவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப போல என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா உற்பத்தி செய்கின்றார். ஒவ்வொருத்தர் எந்தெந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு மனித உடலையும், யார் யாரெல்லாம் வந்து புண்ணியம் அதிகப்படியாக செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும், இதுபோல் யார் யாரே எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கின்றாரோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜீவராசிகளாக படைக்கப்படுகின்றன. அதற்கு தகுந்தாறு போல ஒரு மனிதன் சுகமும் ஒரு மனிதன் வந்து துக்கமும் இந்த சம்சாரத்தில் அடைகின்றான். அதனால் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த படைப்பிற்கு காரணம் பகவானே என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் நாசிகவாதிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த படைப்புக்கு பின்னால் யாரும் கிடையாது என்று சொல்வது வழக்கம். அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார், நானே உற்பத்தி செய்கின்றேன், விதை விதைப்பவன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதாவது விதையே போடாமல் எங்கன்னா மரம் முளைச்சி பார்த்துருக்கோமா? நம்ம போடுறதில்ல, மண்ணில் இருந்திருக்கோம். ஒரு இடத்துல வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா அந்த வேப்ப மரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா பழம் இருக்கும், அந்த பழத்தில் இருக்கிற கொட்டை வந்து மண்ணுக்குள்ளே விழும். அப்போ மண்ணுக்குள்ளே விழும்போது மண் என்ன பண்ணும், மூடி மறைச்சிக்கும். அதுக்கப்புறம் தானாக ஏதோ ஒரு நாள் வந்து என்ன பண்ணால் அது வந்து ஒரு செடியாக முளைச்சி வரும், அது சாத்தியம். ஆனால் வந்து ஒரு இடத்துல விதையே கிடையாது, வெறும் மண் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மரம் எப்படின்னா வருமா? கண்டிப்பாக வரவே வராது. இதுதான் வந்து நாஸ்திகவாதிகளுடைய தத்துவம். விதை இல்லாத இடத்துல வந்து மரம் எப்படி முளைக்காதோ அதுபோல பகவான் இல்லை அப்படின்னா இந்த ஜீவராசிகள் வந்து இருக்கவே இருக்காது. இந்த ஜீவராசிகளை படைத்தவர் பகவான் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த அனைத்து படைப்பிற்கும் வந்து படைப்பாளி என்பவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வந்து ஒரு தொழிற்சாலையில் ஒரு கார் தயாரிக்கிறோம் அப்படின்னாலும் காரு தயாரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலும் ஒரு வீடு யார் ஒருத்தர் வீடு கட்டினாரோ அவர் இருக்கார். யாருமே இல்லாமல் வீடு அதுவாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. அதுபோல தான் வந்து நாஸ்திகவாதிகள் அவ்வப்பொழுது அவர்கள் அறிவுள்ள மனிதர்களைப் போல அவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு படைப்பிற்கும் படைப்பாளி என்பவர் கண்டிப்பாக இருக்கின்றார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த ஜட இயற்கையும் ஒரு கருவறையாக, பிரம்மான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மான் ஒரு கருவறையாக, கருவறை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கருவறைக்குள் பலவிதமான விதைகளை பகவான் விதைக்கின்றார். பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாறு போல பலவிதமான ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.